राधे कृष्ण श्रीमते रामानुजाय नमः। भागवतं रामायणं महाभारतं ஆழ்வார்களுடைய விஷயங்கள் ஆச்சாரிய புருஷாளுடைய விஷயங்கள் இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வண்டர்ஃபுல் கைடன்ஸ். இந்த விஷயங்கள் கைடு பண்ணுற மாதிரி நிச்சயமாக வேறு யாரும் நமக்கு கைட் பண்ணவே முடியாது. ரொம்ப கிளியராக கைட் பண்ணுறது, குழப்பம் இல்லாமல், சுற்றி வளைச்சும் பேசுறதில்ல, அழக ஜோரா அவாவாளுக்கு எந்தெந்த விதத்தில் சொன்னால் புரியுமோ அந்தந்த விதத்தில் பக்குவப்படுத்துறது. இப்போ பாகவதமே எடுத்துட்டோம் அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் பெருசு, நாம சங்கீர்த்தனம் பண்ணால் பகவத் கிருபை கிடைக்கும். அதே துருவன் வேறு விதமாக சொல்கிறான், பிரஹல்லாதன் வேறு விதமாக சொல்கிறான், கோபிகைகள் வேறு விதமாக சொல்கிறா. அவாவா நாமத்தை ஜபிச்ச அந்த சந்தர்ப்பம் வேறு, ஜபிச்ச நாம ஜபம் வேறு, ஆனால் பிரயோஜனம் பகவத் கிருபை. அந்த மாதிரி திருக்கோளூர் பெண் பிள்ளை அவள் அழக வாழ்க்கைக்கான தேவையான விஷயங்களை எடுத்து அதை வாக்கியங்களாக அமைச்சு ராமானுஜரிடத்துல சொல்றாள். அந்த மாதிரி நான் இல்லையே, அதுபோல பக்குவம் எனக்கு இல்லையே, நான் ரொம்ப சாதாரணமானவள். அதாவது அந்த தாபத்தோடு தான் அவள் சொல்றா, இந்த மாதிரி நான் இல்லையே. அதாவது பாருங்க, இவ்வளோ விஷயங்கள் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனாலும் ஒரு குரு கிருபை வேண்டியிருக்கு. நமக்கு எத்தனை வேணால் சாஸ்திர விஷயம் தெரியலாம், பகவத் விஷயம் தெரியலாம், ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் உபயோகமாகிறதுக்கு ஒரு குரு கிருபை கட்டாயம் வேணும். பெண் பிள்ளைக்கு அவள் அழகாக கடைச்சுடுத்து யதிராஜர் ராமானுஜருடைய கிருபை. அதனால தான் அழகாக ஒவ்வொரு வாக்கியமாக சொல்கிறா, வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலே அப்படின்னு சொன்னான். உடனே அடுத்த வாக்கியம் சொல்றாள், வைத்த விடத்து இருந்தேனோ பரதனை போலே. சில இடங்கள்ல பரத நம்பியை போலே அப்படின்னு சொல்லுவா. லக்ஷ்மணன் சொன்னதுனாலே பரதன் அப்படின்றத அவ சொல்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. பரதன் எல்லா விதமான பாரத்தையும் சுமந்த பரதன், அவன் மேல ஒரு குற்றம் கிடையாது. அவன் அவனுடைய மாமாவோட கைகேயினுடைய ராஜம் கேகய தேசத்துக்கு போயிட்டான், அவ்வளவுதான். அவன் ராமனை விட்டு அந்தண்ட போனான். இந்த பக்கம் ராமனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணார் தசரத சக்கரவர்த்தி. அதுக்குள்ளதான் மந்தர கைகேயி இவெல்லாம் இதுவெல்லாம் பண்ணி கடைசியில ராமன் காட்டுக்கு போயிட்டான். ராமன் காட்டுக்கு போன உடனேயே தசரதர் உசுரை விட்டுட்டார். பரதனுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. கடைசியில் பரதனை ஐஷண்ட வரத்துக்கு வசிஷ்டர் ஆள் அனுப்புகிறார். தசரதர் இறந்து போன விஷயத்தை சொல்லாதேன்னு சொல்லி ஐஷண்டு வரார். ஐஷண்டு வரும்பொழுது பரதன் உள்ள நுழையிறான். அயோத்தியாவில் ஒன்றும் சுகமாக இல்லை. கேட்குறான், பார்க்கலாம் எப்பொழுதும் சாயங்காலம் ஆச்சுன்னா ஆள்னா இருப்பாள், ஏன் யாரும் இல்லை, ஏன் அயோத்தியாவில் ஒரு குதூகலம் இல்லை, கோலாகலம் இல்லை, என்னமோ ஊரே அலங்காரம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு, ஆனாலும் ஒரு சோகம் இருக்கு. ஏன்னா ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்காக அலங்காரம் எல்லாம் பண்ணுறான். அதுக்குள்ளதான் அடுத்த நாள் பட்டாபிஷேகம் நின்று போயிடுறது. வந்த பிறகுதான் எல்லாம் தெரியறது. நொந்து போயிடுறான். கடைசியில் அவன்தான் தசரத சக்கரவர்த்திக்கு அந்திம கைங்கரியம் பண்ணுறான், அந்திம காரியம் எல்லாம் பண்ணிட்டான். பண்ணி முடித்தோடனே வசிஷ்டர் சொல்கிறார், பரதா நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், உங்கள் அப்பா அப்படி தான் வரம் கொடுத்துருக்கான். கோபம் வந்துடுத்து பரதனுக்கு, எப்படி நீங்கள் இப்படி பேசுகிற, நீங்கள் குலகுரு இப்படிலாம் பேசலாமா, நான் தசரதனுடைய வம்சத்தில் வந்தவன், அண்ணனுடைய ராஜ்யத்தை பிடுங்கி அனுபவிப்பேன்னு நினச்சுட்டேளா, எங்கள் அம்மா கேட்டாள்னா அது அவளுடைய தப்பு, இல்லை என் மேலே குற்றம் ஒன்றும் இல்லை, நானும் ராஜ்யமும் ராமனுடைய சொத்து, ஒரு சொத்து எப்படி இன்னொரு சொத்தை ஆள முடியும், அகம் ச ராஜ்யம் ச ராமனுடைய சொத்து நானும் ராஜ்யமும். ராஜ்யம்ன்றது ஒரு அச்சேதன வஸ்து தானே, ஆனா இவன் உயிருள்ள வஸ்து. ஆனா அவன் சொல்றான், ராமன் இட்ட வழக்கா ராஜ்யம் இருக்கும், அதே மாதிரிதான் ராமன் இட்ட வழக்கா நான் இருப்பேன். அதனால என்னாலெல்லாம் ஆள முடியாது, எல்லாரும் போவோம், ராமனிடத்துல சரணாகதி பண்ணுவோம், ராமனை திரும்ப ராஜ்யத்தை கூட்டிட்டு வருவோம் அப்படின்றான். உடனே எல்லாரும் சந்தோஷமா கிளம்புறான். அப்பதான் கொஞ்சம் பேர் நம்புறா, கௌசல்யா தேவி எல்லாருமே பரதன் மேல சந்தேகப்படுறான். அவன் கைகேயி சுமத்ரா கௌசல்யா எல்லாரையும் கூட்டிட்டு போறான். வசிஷ்டர் சுமந்திரர் போற வழியில குஹனும் கேட்கிறான், எதுக்கு ராமனை பார்க்க போறாய்? அவன்கிட்டயும் ப்ரூவ் பண்றான், இல்லப்பா ராமன ராஜ்யத்துக்கு ஐஷண்டு வரத்துக்காகத்தான் போறேன், கெட்டெண்ணத்துல போகல அப்படின்றான். இல்ல என்னன்னா, குஹன் ராமன் லக்ஷ்மணன் சீதா அங்க தங்கினதை பத்தி விஸ்தாரமா உபன்யாசம் பண்றான். வால்மீகி சொல்றார் அவ்வளவு அழகா, அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், சமுத்திரத்துக்கு ஒரு குட்டை ஒரு சின்ன குளம், அது ஜலத்தினுடைய மகிமையை சொல்றா போலே, ராம அனுபவத்துல தலைச்சிண்டு கிடக்கிற பரதனுக்கு புதுசா ராமானுபவம் அனுபவிச்ச குஹன் சொல்றான், ஆனா அதையும் கேட்டுட்டு இருக்கான்ற. பக்தியில புதுசு பழசுன்னு வித்தியாசம் கிடையாது. இவன் தனக்கு தெரிஞ்ச ராம அனுபவத்தை குஹன் சொல்ல, பரதன் ச ஒரு வேடுவன் எப்படி அனுபவிச்சிருக்கான் அண்ணனை. அப்ப குஹன் சொல்றான், ராத்திரி லக்ஷ்மணன் தூங்க கூட இல்லை தெரியுமா அப்படி எல்லாம் சொல்றான். இத்தனையும் கேட்டுட்டு போறான். திரும்பியும் பரத்வாசர் கேட்கிறார், என்னடா பரதா எதுக்கு போற காட்டுக்கு அப்படின்ற. அவன் சத்தியமா ராமனுக்கு கெடுதல் பண்றதுக்காக போகல, அழகா ராமனை கூட்டிட்டு வர்றதுக்காகத்தான் போறேன். நினைச்சு பாருங்க, நமக்கு சம்பந்தமே இல்லாத வாழ்லாம் நம்மள சந்தேகப்படுறா, அதை விட லோகத்துல வேற துக்கம் ஏதானும் உண்டா? நான் அப்ப தப்பே பண்ணல, ஆனா ஒரு பழி நம்ம தலைமையில விழுந்துடுத்து, அந்த பழி சொல்றவாளுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் வேண்டாமா? குஹன் ஒரு வேடுவன், பரத்வாஜர் ஒரு ரிஷி, இவாள்லாம் அந்த குழந்தைய பத்தி பேசுற எல்லாருக்கும் ப்ரூவ் பண்றான். பரத்வாஜரே கேட்கிறார், பரதா உங்க அம்மா யாரா சொல்லுடா? அப்பதான் காமிக்கிறான், இந்த கைகே இவதான் மகாபாபி, இவளாலதான் ராமன் காட்டுக்கு வந்தான், அப்படி சொல்லாதேடா, ராம சங்கல்பத்தினாலதான் இவள் இத்தனையும் பண்ணாள்னு கைகேயி உத்தமி உத்தமமான பக்தைன்னு பரத்வாஜர் சொல்ற. அதுக்கப்புறம் கடைசியில சித்திரக்கூடத்துலதான் பரதன் போய் ராமனை பார்க்க போறான். அப்ப அந்த சித்திர கூட்டத்துல அழகா ராமச்சந்திரமூர்த்தி எல்லாம் இருக்கா. அப்ப பரதன் தூரத்துல வரத பார்த்துட்டு அழகா லக்ஷ்மணன் சொல்றான், அதுக்குள்ள பரதன் வந்துட்டான். வந்த உடனே பரதன் அப்படியே மூர்ச்சியாய் விழுந்துடுறான் ராமன் காலில். ராமன் எடுத்து அவனை மடியில வச்சுண்டு கொஞ்சரா, எப்படிறா இருக்க பரதா எல்லாம் சொல்ல. அப்புறமா பரதன் சொன்ன பிறகுதான் தசரதன் போனான்னு ராமனுக்கு தெரியும். அதன் பிறகுதான் ராமன் அந்திம காரியங்கள் பண்றார். அங்க கிடைச்ச வனத்துல கிடைச்சதை கொண்டு ஒரு பிண்டம் பண்ணி அதை தசரதருக்கு கொடுத்தார் அப்படின்னு காண கிடக்கிறது. அப்ப பரதன் கிட்ட விதவிதமா சொல்றார் ராமன். ராம கீதைனே அதுக்கு பெயர், ராஜ்ய பரிபாலனம் பண்ற மெத்தட் எல்லாம் சொல்றார். பரதன் சொல்றான், அண்ணா வரம் கொடுத்த அப்பா போயிட்டா, வரம் கேட்ட கைகேயும் வந்துட்டா, நான் தான் காரணம் எல்லாம் நினைச்சிருக்கா, நானும் வரேன், இத்தனை பேரையும் வச்சுட்டு நான் உங்ககிட்ட பிரார்த்திக்கிறேன், தயவு செய்து ராஜ்யத்துக்கு வந்துடும்ண்ணா, ராஜ்ய பரிபாலனம் பண்ணுண்ணா, உனக்கு பதில 14 வருஷம் நான் வனவாசம் போறேன், நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, நான் உன்னுடைய தாசன் பிராத்துகு சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்தும் அருகசி. விட கெஞ்சி கேட்குறேன்ப்பா, உன்னோட பிராதா தம்பி, உன்னுடைய சிஷ்யன், உன்னோட தாசன் வேலைக்காரன், பிராத்துகு சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்தும் அருகசி, எனக்கு இந்த பிரசாதத்தை கொடு ராமா, இதுதான் வேணும் ராமா, நான் கேட்குறேன் அப்படின்னு விட்டானா. பகவான் சொன்னான், நடக்கவே நடக்காது பரதா, முடியவே முடியாது, அப்பா சொன்ன வாக்கு தவறமாட்டேன், நிச்சயமா நான் 14 வருஷம் வனவாசம்தான் பண்ணுவேன், நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணு அப்படின்னு. இவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான், நடக்கவே நடக்காதுன்னுட்டான் ராமன். கடைசியில பரதன் சொன்னான், சரி பகவான் சொல்லிட்டான், என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்னுட்டான். பரதன் அதை பிடிச்சுட்டான், சரின்னா எனக்கு இந்த பாதுகையில ஏறி நின்று அனுகிரகம் பண்ணுன்னு பகவானுடைய தங்க பாதுகையை கொண்டு வரான். பகவான் காட்டில் மரப்பாதுகையை தான் போட்டுட்டு வரான், ஏன்னா எல்லாத்தையும் வாங்கின்றா இல்லையா, கை கை ஆபரணங்கள் உள்பட எல்லாத்தையும் விட்டுட்டு ராமன் வெறும மர உரி தான் தரிச்சுட்டு வரான், மரப்பாதுகை தான் போட்டுட்டு வரான். இப்ப பரதன் ராமனுடைய தங்கமயமான பாதுகையை மணி பாதுகைன்னு வர்ணிக்கிறார். அதை கொண்டு வந்து ராமா இதில் ஏறி நின்று ஆசீர்வாதம் பண்ணி கொடு, இந்த பாதுகையை வச்சுண்டு நான் உனக்காக ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறேன்னுட்டானோ. பகவானும் அந்த பாதுகையில் ஏறி நின்று அழகாக பரதனுக்கு அதை பிரசாதமாக கொடுத்துட்டான், சரணாகிரி பண்ணிட்டான், இதை கொடுப்போம்னு கொடுத்துட்டானோ. பரதன் அந்த பாதுகையை தலையில் வச்சுண்டு அண்ணன் கிட்ட சொன்னான், 14 வருஷம் நானும் அரண்மனைக்கு போக மாட்டேன், நான் நந்தி கிராமத்தில் இருந்துண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறேன். 14 வருஷம் கழிச்சு 15வது வருஷத்தோட முதல் நாள் நான் உன்னை பார்க்கணும், பார்க்கலன்னா அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன் அப்படின்னு விட்டான். ராமன் இல்லடா 14 வருஷத்தில் வந்துடுறேன்னு விட்டான். உடனே பரதன் திரும்பியும் அந்த பாதுகையை தலையில் வச்சுட்டே திரும்ப ராஜ்யத்துக்கு வந்தான். பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அந்த பாதுகா தாசனா இருந்து ராம கைங்கரியமா ராஜ்ய பரிபாலனம் பண்ணும். லக்ஷ்மணன் கூட போய் ஒரு கைங்கரியம் பண்ணான், லக்ஷ்மணனை விட பரதன் வசதி. ஏன்னா லக்ஷ்மணன் பகவான் நிர்பந்திச்சு நான் காட்டுக்கு வருவேன் என்னை விட்டுட்டு போகாதே இப்படியெல்லாம் பகவான் நிர்பந்திச்சான். பரதன் கடைசியில பகவான் சொல்லிட்டான், வரமாட்டேன்னு சரி ராமா நீ என்ன சொல்றியோ அப்படி பண்றேன்னுட்டான். உன்னிஷ்டம் என் இஷ்டம் கரிஷ்யே வச்சனம் தவன் அர்ஜுனன் சொல்றான் இல்லையா, கிருஷ்ணா என்ன சொல்றியோ அப்படி பண்றேன்னு. அந்த மாதிரி பரதன் சொன்னோடனே பகவான் சொல்லிட்டான், நீ அயோத்தியாவில் இருந்துட்டான் இல்லையா, பகவான் எந்த இடத்துல அவனை வச்சானோ அந்த இடத்துல அப்படியே இருந்தானான். 14 வருஷம் இவன் காட்டுக்கு போல, ஆனா காட்டில் வனவாசத்தில் ராமன் எப்படி இருந்தானோ அது போல தரையில் படுத்துண்டு என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டுண்டு டெய்லி ராஜ்யத்தினுடைய கணக்கு விளக்கெல்லாம் பார்த்துண்டு பாதுகா தேவிக்கு அழகாக சமர்ப்பணம் பண்ணிண்டு ராஜ்யத்தெல்லாம் கவனிக்கிறான். ஆனால் தன் ராஜ்யம்னு கவனிக்கலை, இது ராமராஜ்யம், நான் ராமதாசன் அப்படின்னு கைங்கரியம் பண்ணான். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ சம்பவங்கள் வருது, திடீர்னு அவமானம் பழி. அயோத்தியாவில் பல பேர் பரதன் முகத்தில் முழிக்கிறதே பாவம்னு நினச்சுட்டா. விடியற காலம்புற எல்லாரும் வந்து சரையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி போய் பரதன் குளிச்சிருவானோ, ஏண்டானா 3-4 மணி ஆயிடுத்துனா எல்லாரும் வருவா, இவன் முகத்தில் முழிக்கப்படாதுன்னு அவள்லாம் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்காளாம். அதனால விடியற காலம்புற இந்த குளிரில் கூட போய் சரையில் இறங்குவான். 14 வருஷம் கடகடான்னு போய் குளிச்சுட்டு கடகடன் வந்துடுவானா, யார் முகத்திலையும் விழிக்காம இருந்தானா. அப்படி ஒரு தவம், லக்ஷ்மணனுக்காக ராமன் கூட இருந்தான் இருக்கேன்னு ஒரு சுகம் இருந்தது இல்லையா. பரதனுக்கு அது கூட கிடையாது, ராமன் பாட்டு காட்டில் போயிட்டார். ஆனா பகவான் எனக்கு இந்த கடமையை கொடுத்திருக்கார், நான் பண்றேன், ரொம்ப தைரியம் வேணும். ராம தரிசனம் இல்லை, 14 வருஷம் கழிச்சு ராமன் வர வரைக்கும் பண்ணணும், ஒரு நாள் கூட அஸ்ரத்தையாக இருக்கப்படாது. நடா ராஜ்யத்தை கவனிக்கலையா நீ அப்படின்னு கோச்சுட்டார்னா, அவ்வளவு ஜாகிரதையா சரியா பரதன் பாதுகையை வச்சுட்டு ஆண்ட 14 வருஷம்தான் தேசத்துக்கு எல்லா சுபிக்ஷமும் கிடச்சிதான். தசரதன் ஆண்ட காலத்தை விட ராமன் ஆண்ட காலத்தை விட விசேஷமான காலகட்டம் எதுன்னா பாதுகை இந்த ராஜ்யத்தை ஆண்ட காலகட்டம் தான். அதனால தான் தம்பிக்கு மரவடியை வான்பணையம் வைத்து போய் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார். பரதன் 14 வருஷத்துல வந்துடணும்னா முடியறதுக்கு முடிஞ்சோன்னா வந்துடணும்ட்டான், சரிடான்னு சொல்லி பாதுகையை அடகு வச்சுட்டு போனாரா ராமன். தம்பிக்கு மரவடியை வான்பணையம் வைத்து போய், பணையம் வைக்கிறதுன்னு இல்லையா, 14 வருஷத்துல வரேன்னு சொல்லி மரவடியை பாதுகையை பணையம் வச்சுட்டு போனாராம். அந்த பாதுகைக்காகவே ராமன் திரும்பி வந்தான் அப்படின்னு சொல்றா பெரியவா. என்ன ஆச்சரியம்னா, 14 வருஷம் கழிச்சு ராமன் திரும்பி வரார். அப்ப வழியில பரத்வாஜ் சொல்ற சாப்பிட்டுட்டு போடான்னு. உடனே எல்லாரும் பரத்வாஜ் ஆசிரமத்துல சாப்பிட உக்காடுறா. அப்ப பகவான் ஆஞ்சநேயரை பார்த்து சொல்றான், நீ போய் பாரு, 14 வருஷம் முடிய போறது. 14 வருஷம் முடிஞ்சுடுத்துனா பரதன் அக்னி பிரவேசம் பண்ணிடுவான். நீ போய் பாரு அவன் எப்படி இருக்கான்னு பாரு. இந்த 14 வருஷத்துல ஒருவேளை உனக்கு ராஜ்யத்து மேல ஆசை வந்து விடுத்தனா சொல்லு. ஏன்னா உனக்கு எல்லாருடைய ஹிருதயத்திலையும் நுழைஞ்சு பார்க்க முடியும், நீ வாயு புத்திரன், அப்படி ஆசை இருக்குன்னா சொல்லு, திரும்பி இப்படியே காட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு விட்டானா ராமன். அழகா ஆஞ்சநேயர் வர அதுக்குள்ள 14 வருஷம் முடிஞ்சிருது. 15வது வருஷம் ஆரம்பம், பரதன் அக்னி பிரவேசம் பண்ண போறான் அண்ணா வரலன்னு. அப்ப ஆஞ்சநேயமூர்த்தி ராம விஷயம் சொல்லி ராமன் வந்துருக்கான்னு சொன்ன பிறகுதான் பரதன் அக்னி பிரவேசத்தை விட்டான். அப்ப ஆஞ்சநேயர் பார்த்தார், இல்ல பரதனுக்கு உத்தமமான பக்தி இருக்குன்னு சொல்லிட்டு அழகா ராமனிடத்துல சொல்ல, அதுக்கப்புறமா தான் ராமன் அயோத்தியா பிரவேசம் பண்றான். இத்தனை கஷ்டப்பட்டாச்சு, இவ்வளவு பாவப்பட்டாச்சு, இவ்வளவு பழி பாவம் சுமந்தாச்சு. நினைச்சு பாருங்களேன், ஒரு தேசமே ஒருத்தனை குத்தம் சொல்றது, ஒரு தேசமே ஒருத்தனை ஒதுக்கி வச்சிருக்கு. ஆனா ராமனுடைய கைங்கரியமா அந்த ராஜ்யத்தை நிறைய பேர் அற்பவர் கிண்டல் பண்றான். முதல்ல இப்படித்தான் பாதகியை வாங்கி வச்சுப்பான், அப்புறம் ஒரு நாளாகும் ரெண்டு நாளாகும், அப்புறம் நான் கஷ்டப்பட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்றேன்மா, அப்புறமா இங்க இருக்கிற கஷ்டம் நாட்டில் போய் படுத்துக்கிறேன்மா, அப்புறம் அரண்மனையில படுத்துக்கிறேன்மா, அதுக்கப்புறம் அப்படியே போடும். இப்படியே 14 வருஷம் சொல்றான் பகவான். அந்த இடத்துல வச்சுட்டார், அந்த கிராமமே கதின்னு கிடக்குறான். 14 வருஷம் பல பேர் பலவிதமா பேசுறா, அத்தனையும் தாங்கிண்டு வைத்த விடத்து இருந்தேனும். மார்ஜார நியாயம், பூனைக்குட்டி நியாயம்னு சொல்லுவான். தாய்ப்பூனை எங்க எப்படி வச்சிருக்கோ அந்த ஸ்தித்தியில இந்த குட்டி இருக்குமா. என் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு, என்னமோ ஒரு நாளை போல இப்படி இருக்கேன்றோம் இல்லையா, அப்பெல்லாம் பரதன் நினைச்சுக்கோங்க. சுவாமி தனக்கு தெரிஞ்சு என்ன இந்த ஸ்திதியில வச்சிருக்கார், சரி அவனுக்கே தெரியும்னு அவன் வச்ச இடத்துல இருக்கணும். இப்ப நம்ம கிட்ட ஒரு சொத்து இருக்கு, மொபைல் போன் இருக்கு, நம்ம எங்க வைக்கிறோமோ அங்கேயே தானே இருக்கும். எனக்கு இந்த இடம் பிடிக்கல, யாரும் என்னை கொண்டாடல, எல்லாரும் என்ன கேவலப்படுத்துறா, நான் இருக்க மாட்டேன், நிறைய பேர் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறா இல்லையா, அப்படிலாம் பண்ணிக்காம 14 வருஷம் இருக்கானும் பரதன். அந்த மாதிரி ஒரு வைராக்கியம், வைத்தவிடத்து இருந்தேனோ பரதனை போலே. பெண்பிள்ளை சொல்றா, பரதன் வச்சு சுவாமி வச்ச இடத்துல இருந்தாரு, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாவம், எவ்வளோ பேர் எவ்வளோ பேசுறான், அதெல்லாம் தாங்கிட்டு பரதன் இருந்தா நான் அந்த மாதிரி இந்த திருக்கோளூர்ல இல்லையே சுவாமி, அப்படி இருந்தா நான் இருந்திருப்பேன். இல்லை சரி சுவாமி தான் தரித்திரத்தில் வச்சிருக்கான்னு இருக்கு தோணலி எனக்கு, இந்த ஊர் தரித்திரமா இருக்கு, எங்க போனா பஞ்சம் பிழைக்கலான்னு கிளம்புறேன்னு. நீங்க என்னடானா என்ன போய் போரி ஏடி பொண்ணேன்னு கேட்குறேள். நான் முசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, வைத்தவிடத்து இருந்தேனோ பரதனை போலே. இதை சொல்லும் பொழுது சுவாமி ராமானுஜர் கையை கூப்பி நின்றுட்டார். ஏன்னா லக்ஷ்மணனா இருந்து இந்த பரத விஷயத்தை கண்கொண்டு பார்த்தவர் ராமானுஜர். அதுலேயும் இந்த பரதன் வேகமாக ராமனை கூட்டு போகலான்னு உள்ள வர, இப்போ தூரத்தை ஏதோ சப்தமெல்லாம் கேட்கறது. ராமன் சொல்றார் சித்திரக்கூடத்தில் உட்காந்து, என்னடா பாரு அப்படின்றார். அப்போ லக்ஷ்மணன் மரத்து மேலே ஏறி தூரத்தில் பார்க்கிறார், தசரத சைன்யம் வர்றது, கொடி வர்றது, குதிரையில் அவள்லாம் வர்றது தெரியறது, பரதன் எல்லாம் வர்றது தெரியறது. இப்போ லக்ஷ்மணன் சொல்கிறான், அண்ணா பரதனுக்கு நீங்கள் காட்டில் இருக்கிறதும் பிடிக்கலை, இங்கேயும் வந்துட்டான்ற. பரதன்ற சப்தம் கிட்ட ராமனுடைய முகம் மலர்ந்து போகிறதான். ஏ இல்லைடா பரதன் என்னை பார்த்து கூட்டின் போக தான் வருவான். ராமன் எவ்வளவோ சொல்கிறார் லக்ஷ்மணன், அதெல்லாம் இல்லைண்ணா, நீங்கள் ஓரத்திருங்க, அந்த பய வளர்ட்ட தலையை சீவரண்ணா அவங்ககிட்ட, என்ன நினச்சிட்டுருக்கா மனசுலன்னு கத்திட்டார். ராமன் எவ்வளவோ சொல்லி பார்த்தார், கேட்கலையாம். அப்போ உடனேயே ராமன் கோபமாக சொன்னாராம், ஏ லக்ஷ்மணன் எனக்கு இப்போ புரிஞ்சு போயிடுது, உனக்கு ஏன் பரதன் மேலே கோபம், தெரிஞ்சு போயிடுத்துறா, ராஜ்யத்தில் சௌக்கியமாக இருக்கலாம்னு நினச்சாய், காட்டுக்கு வந்துட்டோம், இன்னும் 14 வருஷம் ஓட்டணுமேனு கவலை வந்துடுச்சு இல்லையா? ராஜ்யம் தானே உனக்கு பெருசு, ஒன்றும் கவலைப்படாத. பரதன் வரட்டும். ஏ பரதா, லக்ஷ்மணனுக்கு ராஜ்யம் கொடுத்து நான் சொல்கிறேன், அடுத்த நிமிஷம் கொடுத்துருவோம், வாங்கி சந்தோஷமா இருடான்னுட்டாராம். நடுங்கி போயிட்டார் லக்ஷ்மணன், கடகட கடன் அப்படி இறங்கிட்டாராம். ராஜதாளி வேர் கண்ட ராஜநாகம் போலே ஒதுங்கினான் அப்படின்றார் பெரியவாச்சான் பிள்ளை. இந்த நாகத்துக்கெல்லாம் ஒரு வேரை கண்டா அப்படி ஒதுங்குமா, பதுங்குமா? அந்த மாதிரி 1000 தல ஆதிசேஷன் ராஜ்யம்ன்ற வேரை காட்டினோம், ஐயோயோ அப்படின்னு இறங்கிட்டாராம். பெரியவா சொல்றா, இப்ப பரதனை திட்டான் இல்லையா, ராமனுக்கு மனசு கேட்கலையாம், பாகவத அவசாரம் பண்ணிட்டாரன் யாரு, லக்ஷ்மணன். இதுக்கு என்னடா சரியா பகவான் கொடுத்தான்னா, சீதையை கொண்டு லக்ஷ்மணனை திட்ட வச்சாராம். என்னடா என்ன அடையணும்னு ஆசைப்பட்டியோ அப்படின்னு சீதை வாயில வந்தபடி சொல்றாளாம். பாகவத அவசாரம் லக்ஷ்மணன் வரைக்கும் இருக்கான். அந்த லக்ஷ்மணனை திட்டினா இல்லையா, அதுக்காக தான் சீதை அசோகவனத்தை தலம் இருந்தாளா. பரதன் லக்ஷ்மணன் சீதைக்கே இந்த பாடம் தான் நம்ம கதையை என்னத்தை சொல்றது. அப்போ பாகவத உபச்சாரம் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த லக்ஷ்மணன் இந்த ராமானுஜன், இவர்கிட்ட சொன்னோன்னே ஐயோ பரதனா ஏதானு நினைச்சோம்னா ராமன் கோச்சின்ட்டார்னா வம்பு அப்படின்னு கையை கூப்பிண்டு பரதனை நினச்சி நினச்சி அசந்து போனாராம். காட்டிலேருந்து வந்த பிறகு பரதன், லக்ஷ்மணா சொல்லுடா, 14 வருஷம் நீ ராமன் கூடயே இருந்தடா, அண்ணா என்னெல்லாம் பண்ணார் சொல்லுடா, ஏதோ அறகுறையா அவாவா சொல்லி கேட்டேன்டா, எப்படிடா அந்த குரங்கு கூட்டத்தெல்லாம் ஒன்றா சேர்த்தார், எப்படிடா பிரிட்ஜு கட்டினார், ஏ லக்ஷ்மணா சொல்லுடா சொல்லுடா சொல்லுடா, எப்படிடா சண்டை போட்டு, சே நீ தான்டா பாக்கியவான், ராமண்ணாவோட கூட இருந்து அழகாக சண்டையெல்லாம் போட்டல, அண்ணா சண்டை போட்டு நான் பார்த்ததில்லடா, நீ பார்த்துருக்கடா, ஏன்னா ஒரு நாள் நீ விழுந்துட்டியாமே சஞ்சீவனி மலையெல்லாம் தூக்கினதெல்லாம், அண்ணா உனக்காக பதறினாராமே, எப்படிடா இப்படி பரதன் கேட்க 14 வருஷ கதையை உபன்யாசம் பண்ண அந்த லக்ஷ்மணன் இந்த ராமானுஜன். அண்ணனோடையே கூட போயிட்டு அண்ணனோடையே கூட புஷ்ப விமானத்தில் வந்த லக்ஷ்மணன், ஏண்டா சீதா மாதா விட்டுட்டு அண்ணன் எழுதானமே, நீ ஏதோ சமாதானம் பண்ணேன்னு ராமன் சொன்ன, என்னடா சமாதானம் பண்ண சொல்லுடா அப்படியெல்லாம் லக்ஷ்மணன் கிட்ட ஆசை ஆசையாக கேட்ட பரதன். அந்த பரதன் இவாளுக்கெல்லாம் 14 வருஷ கதையை உபன்யாசம் பண்ண லக்ஷ்மணன் நம்ப ராமானுஜன். அவர்கிட்ட இவ சொல்றா, வைத்த விடத்து இருந்தேனோ பரதனை போலே. சோ இன்னைக்கு பகவான் நம்மள ஒரு சிதியில வச்சிருக்கான் ரைட்டா, இது ஒண்ணும் வேண்டாம், நான் எங்கேயோ இருக்கேன் நீங்க எங்கேயோ இருக்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கோம், ஆனா வைத்த விடத்துல இருக்கோம். ஆனாலும் ஒரு வாட்ஸ்அப் சத்சங்கத்துல பெண்பிள்ள ரகசியத்தை கொடுத்துட்டான் இல்லையா, நம்மளை பாட்டுக்கு எங்கெங்கேயோ இருக்க வச்சு வாட்ஸ்அப் மூலமாக கனெக்ட் பண்ணி நான் ஒரு இடத்துலேருந்து உபன்யாசம் பண்ணி போட இன்னொரு இடத்துலேருந்து உங்கள் டைமுக்கு நீங்கள் உட்காந்து கேட்க, ஸோ பகவான் வச்ச இடத்துல இருப்போம், நல்லது தான் நடக்கும். ராதே கிருஷ்ணா ரீகா நீங்கள் சொல்லிக்கொடுங்க. வைத்தவிடத்து இருந்தேனோ பரதனை போலே, ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் மதுர கவியாழ்வாருக்கு, ஜெய் போலோ பரத நம்பிக்கு, படியில் குணத்து பரத நம்பிக்கு அப்படின்றார் ஆழ்வார். அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பர் உப்பு, யார் கூடயும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு உத்தமமான பரத நம்பிக்கை அன்னைக்கு பாதுகையை கொடுத்தானே அவன் பெருமையை பேசுகின்றார். அப்பேற்பட்ட ஜெய் போலோ பரத நம்பிக்கு, ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கி, ஜெய் போலோ லக்ஷ்மண இளையாழ்வார் ராமானுஜமூர்த்திக்கு, ராதே கிருஷ்ண சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.